நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கடந்து செல்லும் 2025 ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் அதிகம் பேசப்பட்ட, அதிக தாக்கத்தையோ அதிர்ச்சியையோ ஏற்படுத்திய சம்பவங்கள் குறித்த செய்திகளின் தொகுப்பை முன்வைக்கும் நான் செல்வி. உலக நாடுகளிடையே நடைபெறும் மோதல்களினால் ஏற்பட்டுள்ள பதற்ற அலைகள் சமூக ஒற்றுமையை உலுக்கி வரும் நிலையில் ஆஸ்திரேலியர்களுக்கு கடந்த 12 மாதங்கள் குழப்பம், அசாதாரண சவால்கள் மற்றும் மன உளைச்சல்களால் நிரம்பிய கலவர காலமாக பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டு தீவிரமான வானிலை நிகழ்வுகளுடன் தொடங்கியது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே பெர்த் நகரத்தின் கிழக்கு பகுதிகளில் எரிந்த காட்டுத்தீ காரணமாக சவுத் கோஸ்ட் நெடுஞ்சாலை மூடப்பட்டது. ஆனால் வடக்கு மற்றும் தொலைதூர வடக்கு குயின்ஸ்லாண்டில் சாதனையை முறியடிக்கும் வெள்ள நிலைமைகள் ஜனவரி 29 முதல் ஒரு மாதம் நீடித்தன. 48 மணி நேரத்திற்குள் வடகிழக்கு குயின்ஸ்லாண்டின் சில பகுதிகளில் 1 மீட்டர் வரை மழை பதிவானது. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மீள முயற்சிக்கும் முன்பே மார்ச் தொடக்கத்தில் வெப்ப மண்டல சூறாவளி ஆல்ஃபிரட் தென்கிழக்கு குயின்ஸ்லாண்டையும் வடகிழக்கு நியூ சவுத் வேல்ஸையும் தாக்கியது. 2022 ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்திற்கு பிறகு நியூ சவுத் வேல்ஸின் வட பகுதியில் உள்ள லிஸ்மோர் நகர மக்கள் மீண்டும் கனமழை மற்றும் திடீர் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டனர். லிஸ்மோரில் 3வது முறையாக வெள்ளத்தை இந்த ஆண்டு தான் சந்தித்ததாக அங்கு வசித்து வரும் ப்ரூஸ் கூறினார்.
There's nothing left under the house. It's all gone. It's all been taken out. But upstairs, I still have lounges and carpet and fridges and kitchens and everything up there that I couldn't get out. So it's bloody tough, I tell you.
காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஏற்பட்ட இந்த வானிலை அனர்த்தங்களினால் காப்பீட்டு கட்டணங்களும் இரட்டிப்பாக உயர்ந்தன. காலநிலை மாற்றம் தெற்கு ஆஸ்திரேலியாவில் இந்த ஆண்டு பெருமளவிலான பாசி பெருக்கத்திற்கும் முக்கிய காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து பாசி வகைகளும் நஞ்சல்ல, ஆனால் கரேனியா வகை பாசிகள் நச்சுத்தன்மை கொண்டவை என்பதால் விஞ்ஞானிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சர்ஃபர்கள் மற்றும் நீச்சல் வீரர்கள் முதல் முறையாக இந்த பாசி பெருக்கத்தின் அறிகுறிகளை கண்டறிந்தனர். இதனால் அப்பகுதியில் பெருமளவு சுற்றுலா பாதித்ததினால் உள்ளூர் வணிகங்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக செனட் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் 11 வெளியான பெட்ரல் விசாரணையின் இறுதி அறிக்கை காலநிலை காரணமான சுற்றுச்சூழல் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தேசிய கட்டமைப்பு உள்ளிட்ட 14 பரிந்துரைகளை முன்வைத்தது. மே மாதம் நடந்த பெட்ரல் தேர்தலில் ஆந்தனி அல்பனீசி தலைமையிலான லேபர் அரசு பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்தது.
And our government will dedicate the next 3 years to making a positive difference to your lives and to your future.
அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் டட்டன் குயின்ஸ்லாண்டில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடைந்தார். கிரீன்ஸ் கட்சித் தலைவர் ஆடம் பேண்ட் மெல்பர்னில் தோல்வியடைந்தார். நேஷனல்ஸ் கட்சியின் புதிய தலைவராக டேவிட் லிட்டில் ப்ரவுட் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆஸ்திரேலிய லிபரல் கட்சியின் புதிய தலைவராக சூசன் லீயும் கிரீன்ஸ் கட்சியின் தலைவராக லெரிசா வாட்டர்ஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பெட்ரல் தேர்தலில் லிபரல் கட்சி படுதோல்வி அடைந்திருந்த நிலையில் லிபரல் கட்சி உடனான கோலிஷன் கூட்டணியிலிருந்து விலகுவதாக நேஷனல்ஸ் கட்சி அறிவித்ததைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு லிபரல் மற்றும் நேஷனல்ஸ் கட்சிகளுக்கிடையிலான கோலிஷன் கூட்டணி மீண்டும் உருவானது.
Today, David and I have reached agreement formally to reform the coalition, and we can announce our new coalition shadow ministry.
2025 ஜூலை மாதம் மெல்பர்னை சேர்ந்த 26 வயதான குழந்தை பராமரிப்பு பணியாளர் ஜோசுவா டேல் பிரவுன் குழந்தை பாலியல் முறைகேடு தொடர்பான 70 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டார். அவர் பணியாற்றிய குழந்தை பராமரிப்பு மையங்களில் 2017 ஜனவரி முதல் 2025 மே வரை பராமரிப்பில் இருந்த 1200 குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரிசோதனையை கட்டாயம் மேற்கொள்ள உத்தரவு வழங்கப்பட்டது. விக்டோரியா மாநிலத்தில் தப்பி ஓடிய குற்றவாளியான டெஸி ஃப்ரீமேனை பிடிக்க காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் நடத்தி வருகின்றனர். தன்னைத்தானே சவரின் சிட்டிசன் என கூறிக்கொள்ளும் 56 வயதான இவர் ஆகஸ்ட் 26 அன்று பதுங்கி தாக்கி 2 காவல்துறை அதிகாரிகளை கொன்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் விக்டோரியாவின் அடர்ந்த காடுகளுக்குள் தப்பிச் சென்றார். அவரை பிடிக்க தகவல் வழங்குபவர்களுக்கு $1,000,000 பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தும் அவர் இன்னும் பிடிபடவில்லை. தேடுதல் நடவடிக்கைகள் குறித்து விக்டோரியா காவல்துறை தலைமை ஆணையர் மைக் புஷ் அப்போது இவ்வாறு கூறினார்.
Anything's possible. He knows that area, even though we have experts in the area, he will know that area better than us. So that's why we're putting in every expert and supported by local knowledge as well.
ஆஸ்திரேலியாவிலும் வெளிநாடுகளிலும் மக்களின் கவனத்தை ஈர்த்த நீதிமன்ற வழக்கான நச்சு காளான்களை சமைத்துக் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த எரின் பேட்டர்சனின் வழக்கு விக்டோரியா மாநிலத்தின் மோவல் நகரில் 9 வாரங்களுக்கு அதிகமாக நடந்த விசாரணையில் முன்வைக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் பரிசீலித்து 12 பேர் அடங்கிய ஜூரி குழு 50 வயதான எரின் பேட்டர்சன் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. 2023 June 29 தேதி எரின் பேட்டர்சன் தனது முன்னாள் கணவரின் 70 வயதான பெற்றோர் டான் பேட்டர்சன், கெயில் பேட்டர்சன் மற்றும் கெயிலின் சகோதரி ஹீதர் வில்கின்சன், அவரின் கணவர் போதகர் இயன் வில்கின்சன் ஆகிய நால்வருக்கு உணவை பரிமாறியுள்ளார். இந்த உணவு அருந்திய பிறகு டான் பேட்டர்சன், கெயில் பேட்டர்சன் மற்றும் கெயிலின் சகோதரி ஹீதர் வில்கின்சன் ஆகியோர் மரணமடைந்தனர். 2 மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு இயன் வில்கின்சன் உயிர் பிழைத்தார். September 8 தேதி எரின் பேட்டர்சனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. விக்டோரியா உயர்நீதிமன்றத்தில் 46 நிமிடங்கள் இந்த தண்டனை தீர்ப்பை நீதிபதி கிறிஸ்டபர் பெயில் வாசித்தார். இது முதல் முறையாக நீதிமன்ற அறையிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது.
For the murder of Heather Wilkinson, I sentence you to life in prison. For the murder of Gail Patterson, I sentence you to life in prison. For the murder of Don Patterson, I sentence you to life in prison. All sentences are to be served concurrently. The total effective sentence is life imprisonment, and I fix a non-parole period of 33 years.
இத்தண்டனையை எதிர்த்து எரின் பேட்டர்சன் விக்டோரியன் கோர்ட் ஆஃப் அப்பீலில் மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளார். கடந்த August 3 தேதி சிட்னி ஹார்பர் பிரிட்ஜில் நடைபெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியில் 10,000+ பங்கேற்றனர். காசாவில் நிலவும் பசியும் பட்டினியும் தொடரும் போர் முற்றுகைக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் பேரணியில் சுமார் 90,000 பேர் பங்கேற்றதாக மதிப்பிட்டனர். ஆனால் போராட்ட அமைப்பாளர்கள் 3,00,000 பேர் பங்கேற்றதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இறுதியில் மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா பேரணிகள் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் மேலும் சில சிறிய நகரங்களிலும் நடைபெற்றன. இதில் பேச்சாளர்களும் போராட்டக்காரர்களும் குடியேற்ற எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மெல்பர்ன் நகர மையத்தில் உள்ள பூர்வீக குடியின மக்களின் புனித பகுதியான கேம்ப் சவர்னிட்டியில் நியோ நாசிகள் புகுந்து பூர்வீக குடியின கொடியின் மீது துப்பி அவமதிப்பு செய்தனர். இச்சம்பவத்தை நேரில் கண்ட நத்தேலியா ஃபரா இவ்வாறு கூறினார்.
Group of Nazis started to sort of push them and then yeah it got pretty ugly. A lot of people got like smashed on the curb and so there's quite a few of like head injuries and concussions and there's definitely a couple of broken bones.
அரசியல் நோக்கமுள்ள வன்முறைகளுக்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக இந்த ஆண்டு பிப்ரவரியில் தேசிய பாதுகாப்பு அமைப்பான ஏசியோ அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் மைக் பர்ஜஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர் கல்விக் கடனான ஹெக்ஸ் ஹெல்ப் கடன் தொகையை ஆஸ்திரேலிய வரித்துறை நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து 20% குறைப்பை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தது. சுமார் 30,00,000 ஆஸ்திரேலியர்கள் இந்த கல்விக் கடன் தள்ளுபடி பயனை பெறுவார்கள் என்று கல்வி அமைச்சர் ஜேசன் கிளேர் கூறினார். உங்கள் மாணவர் கடனை 20% குறைப்போம் என்று நாங்கள் வாக்குறுதி அளித்தோம். அதை இப்போது நிறைவேற்றுகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
The average HECS debt today is about $27,000. This will cut that debt by about $5,500.
நேஷனல்ஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான பானபி ஜாய்ஸ் அக்கட்சியை விட்டு விலகுவதாக நவம்பர் மாதம் அறிவித்து நாடாளுமன்றத்தில் சுயேட்சை உறுப்பினராக அமர்ந்திருந்தார். பின்னர் தற்போது அவர் போலின் ஹான்சனின் ஒன் நேஷன் கட்சியில் இணைந்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கான சமூக ஊடக தடை December 10 நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி 16 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இனி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் உள்ளிட்ட பல பிரபலமான சமூக ஊடகங்களில் கணக்குகள் உருவாக்கவோ இருந்த கணக்குகளை வைத்திருக்கவோ இயலாது. இணையத்தில் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள், மனநல பிரச்சினைகள், இணைய தொல்லைகள் மற்றும் வன்முறை கொண்ட உள்ளடக்கங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்தது. இது குறுகிய காலத்தில் சற்று இடையூறாக தோன்றினாலும் நீண்டகால நன்மை நிறைய இருக்கும் என தகவல் தொடர்பு அமைச்சர் அனிகா வெல்ஸ் வலியுறுத்தினார்.
These laws will not mean perfection, but they will mean a significant and meaningful difference, and they will spread cultural change across 13 to 16 year olds in this country.
இந்த ஆண்டு இறுதியில் December 14 போண்டை கடற்கரையில் யூதர்களின் ஹனுக்கா விழாவுக்காக கூடியிருந்த 100,000+ மக்கள் மீது 2 துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவர் உட்பட 16 உயிரிழந்தனர். போண்டை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை காவல்துறையினர் தீவிரவாத தாக்குதல் என அறிவித்தனர். 1996 போர்ட் ஆர்தர் படுகொலைக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவில் நடந்த மிக கொடிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் இது என்று கருதப்படுகிறது. பிரதமர் அந்தனி அல்பனீசி இது யூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என கூறினார்.
My government will continue to stand with Jewish Australians and continue to stand to stamp out anti-Semitism in all of its forms. We have taken strong action, will continue to work with the community.
போண்டை கடற்கரை தாக்குதலின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவரை ஆயுதம் இழக்க செய்த நபரான அஹ்மத் அல் அஹ்மத் கதாநாயகனாக பாராட்டப்பட்டார். சிரியாவில் பிறந்த முஸ்லீமான அவர் ஆஸ்திரேலியாவின் உயரிய மனிதாபிமான மதிப்புகளை பிரதிபலிப்பவர் என பிரதமர் அந்தனி அல்பனீசி தெரிவித்தார். போண்டை கடற்கரை தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு நாட்டின் துப்பாக்கி உரிமம் சட்டங்கள் மேலும் கடுமையாகின்றன. கனத்த நினைவுகளுடன் 2025 விடை கொடுத்து நம்பிக்கை, மாற்றம் மற்றும் சிறப்பு நிறைந்த 2026 ஆக்கப்பூர்வ எண்ணங்களோடு வரவேற்போம்.
இதுபோன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.